தேவனாகிய கர்த்தர் ஒருவருக்கு ஆராதனை செய்வாயாக என்று எழுதப்பட்டிருக்கிறது. தகப்பனே, உம் ஒருவருக்கு ஆராதனை மகிமை சபையிலே. தெய்வமே, தேவகுமாரனே, உம்முடைய வார்த்தையின்படியே எங்கள் மத்தியிலே எழுந்தரில் இருக்கிற தெய்வமே, இயேசுவே கிறிஸ்துவே, எங்கள் மனதார உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். உம்முடைய நாமம் எங்கள் மத்தியிலே பரிசுத்தப்படுவதாக, மகிமைப்படுவதாக, உம்முடைய சித்தம் செய்யப்படுவதாக என்று வண்டாடுகிறோம், வேண்டிக் கொள்கிறோம். ஆவியானவரே, எங்களை நடத்தும்பையா, எங்களுக்கு போதி. ஆதியிலே ஜலத்தின் மேலே அசைவாடின ஆவியானவரே, இந்த நாளில் எங்கள் ஒவ்வொருவர் மேலும் நீர் அசைவாடும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா, மன்றாடுகிறோம். தேவனுடைய வார்த்தைகளுக்குள்ளே எங்களை நடத்தி செல்லுங்க ஆவியானவரே. எங்களுடைய சொந்த புத்திக்கு சுய புத்திக்கு நாங்கள் இடம் கொடுக்காமல் தேவனுடைய வார்த்தையின்படி நடக்க வாழ வளர கர்த்தாவே, உங்களுடைய ஆவியினால் எங்களை கண்ணுக்கருகம் பண்ணி கேட்டு மன்றாடுகிறோம். இயேசுவின் நாமத்திலே வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. கத்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு வழிபட்டாட்டும். இப்போ நாம் தேவனுடைய வார்த்தைகளை நாம் கேட்க போறோம். அதுக்கு தான் நாம் தேவனுடைய சபத்தில் உட்கார்ந்துருக்கோம். நாம் இந்த வேலையிலே ஒரு வசனத்தை வேத்திலிருந்து நாம் வாசிப்போம். எடுத்துக்கொள்ளுங்க, மல்கிய தீர்க்கதரிசி புத்தகம் முதலாம் அதிகாரம், அதில் ஆறாம் வசனத்தில் இருந்து பத்தாம் வசனம் வரை நாம் வாசி கேட்போம். பல்கியா தீர்க்கதரிசி புத்தகம் முதலாம் அதிகாரம் ஆறாம் வசனத்திலிருந்து பத்தாம் வசனம் வரை நாம் வாசி கேட்போம்.
குமாரன் தன் பிதாவையும் ஊழியக்காரன் தன் எஜமானையும் கணம் பண்ணுகிறார்களே. நான் பிதாவானால் என் கணம் எங்கே? நான் எஜமானன் ஆனால் எனக்கு பயப்படும் பயம் எங்கே என்று சேனைகளின் கர்த்தர் தமது நாமத்தை அசட்டை பண்ணுகிற ஆசாரியர்களாகி உங்களை கேட்கிறார். அதற்கு நீங்கள், உமது நாமத்தை எதினாலே அசட்டை பண்ணினோம் என்கிறீர்கள். என் பீடத்தின் மேல் அசுத்தமான அப்பத்தை படைக்கிறதுனாலேயே. ஆனாலும் உம்மை எதினாலே அசுத்தப்படுத்தினோம் என்கிறீர்கள். கர்த்தருடைய பந்தி எண்ணமற்று போயிற்றென்று நீங்கள் சொல்லுகிறதுனாலேயே. நீங்கள் கண் ஊனமானதை பலியிட கொண்டு வந்தாலும் அது பொல்லாப்பல்ல. நீங்கள் கால் ஊனமானதையும் நசல் பிடித்ததையும் கொண்டு வந்தாலும் அது பொல்லாப்பல்ல என்கிறீர்களே. அதை நீ உன் அதிபதிக்கு செலுத்து, அவன் உண்மையில் பிரியமாயிருப்பானோ, உன் முகத்தை பார்ப்பானோ என்று சேனைகளின் கர்த்தர் கேட்கிறார். இப்போதும் தேவனுடைய சமூகத்தை நோக்கி கெஞ்சுங்கள், அப்பொழுது நம்மேல் இறங்குவார். இது உங்களாலே வந்த காரியம், அவர் உங்களை அங்கீகரிப்பாரோ என்று சேனைகளின் கர்த்தர் கேட்கிறார். உங்களில் எவன் கூலி இல்லாமல் கதவுகளை பூட்டுவான்? என் பலிபீடத்தின் மேல் அக்னியை கூலி இல்லாமல் கொளுத்தவும் மாட்டீர்கள். உங்கள் பேரில் எனக்கு பிரியமில்லை என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார்.
வேத பகுதிகள் பெரும்பாலும் எல்லாரும் படித்திருப்பீர்கள், அதற்காக சோதரம். இங்கே தேவன் தன்னுடைய வீட்டிலே பணி செய்கிற ஆசாரியரோடு டைரக்டாக பேசுறது நான் பார்க்க வேண்டியதாக இருக்கு. உங்கள் மேல் எனக்கு புரியவில்லை என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். யாரை பார்த்து? ஆசாரியரை பார்த்து. ஆலயத்திலே பணி செய்கிறவர்களை பார்த்து ஆண்டவர் சொன்ன வார்த்தை, உங்கள் மேலே எனக்கு புரியவில்லை அப்படின்னு சொல்லி. அருமர் தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தைகளை நாம் கொஞ்சம் சிந்திக்கிறது நல்லது. அதே நேரத்தில் இந்த பின்னணியை கொஞ்சம் சொல்லுகிறது பொருத்தமாக இருக்கும். நம்புறேன், இந்த சம்பவங்கள் அல்லது இந்த சத்தியங்கள் அல்லது இந்த வார்த்தைகள் சிறையிருப்பில் இருந்து மீண்டு வந்த யூதர்கள் அவர்களுக்குள்ள இருந்த ஆசாரியர்களை பார்த்துதான் தேவன் இந்த வார்த்தைகளை சொல்கிறார். ஏன் நான் இதை அழுத்துறேன்னு சொன்னால், சிறையிருப்பிலிருந்து மீண்டு வந்த பிற்பாடும் அவர்களுக்குள்ளே தேவனுக்கு ஏற்ற ஒரு திருப்பம் ஒரு மாற்றம் ஏற்படாதது ஒரு பெரிய ஏமாற்றம் தான். அருமான தேவன பிள்ளைகளை நன்றாய் கவனிங்க. இங்க ஆண்டவர் ஆறாம் வசனத்திலே மிக முக்கியமான ஒரு வார்த்தையை சொல்றார். அதைத்தான் நான் அதிகமாக யோசித்தது உண்டு, ஆழமாக சிந்திக்க முயற்சி செய்தது உண்டு. அதுல ஆண்டு சொல்றாரு, குமாரன் தன் பிதாவையும் ஊழியக்காரன் தன் எஜமானையும் கனப்பண்ணுகிறார்களே. நான் பிதாவானால் என் கரம் இங்கே, நான் எஜமான ஆனால் எனக்கு பயப்படுற பயம். ரெண்டு கேள்விகளை தன்னுடைய நாமத்தை அசட்டை பண்ணுகிற ஆசாரியரை பார்த்து இந்த கேள்வியை கேட்கிறேன். நான் மேற்படி சொன்னது போல ஆலயத்தில் பணி செய்கிற ஊழியக்கார் என்னை கேட்டீங்களாக இருந்தால், தேவட ஊழியத்தை செய்கிறவர்கள் விசுவாசிகளுக்கு மாதிரியாக ஒருபடி முன்மாதிரியாக வாழ வேண்டியவர்கள், இருக்க வேண்டியவர்கள், நடக்க வேண்டும். அப்படி இல்லாட்டால் விசுவாசிகளுக்கு ஊழியர்களுக்கு முடியல ஒரு வித்தியாசம் இல்லாமல் போயிடும். அதுபோல ரட்சிக்கப்பட்டிருக்க தேவனுடைய பிள்ளைகள் உலகத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்கு, உலகத்தில் இருக்கிற ஜனங்களுக்கும் ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளுக்கும் இடையிலே வித்தியாசம் இருக்கு. இன்னும் ஒரு படி மேல போன இருளும் பிள்ளைகளுக்கும் வெளிச்சத்தின் பிள்ளைகளுக்கும் இடையிலே ஒரு we have to make a difference. நாம் ஒரு வித்தியாசத்தை உண்டு பண்ணுகிற ஜனங்கள். ஏனென்றால் தேவன் இந்த உலகத்திலிருந்து நம்மை பிரித்தெடுத்திருக்கிறாரு, மட்டுமல்ல நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். 15 அதிகாரத்தில் வாசிக்கிறோம், நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். இந்த வசனத்தை குறித்து நான் யோசித்து பார்த்தேன். ஆண்டவரே, நீர் என்னை தெரிந்து கொண்டிருக்கிறேன், அதற்காக ஸ்தோத்திரம் என்று பல தடவைகள் ஆண்டவரை பார்த்து ஸ்தோத்திரம் பண்ணது உண்டு. ஏனென்றால் இந்த நாட்டிலே, இந்த தேசத்திலே எடுத்துக்கொள்வோமே, உங்களுக்கு சொல்லப்பட்ட சத்தியமானது, உங்களுக்கு சொல்லப்பட்ட சுவிசேஷமானது இன்னும் பலருக்கு சொல்லப்பட்டிருக்கு, அறிவிக்கப்பட்டிருக்கு. ஆனாலும் அவர்கள் மனம் திரும்பவும் இல்லை, ரட்சிக்கப்படவும் இல்லை, அவர்கள் தேவனை அறியவும் இல்லை, தேவனுடைய பிள்ளைகளாகவும் இல்லை. ஆனால் உங்களுக்கும் எனக்கும் அந்த பாக்கியம் கிடைத்திருக்கிறது. என்னென்றால் நாம் ஜீவனுள்ள தேவனை அறிந்து விசுவாசித்து இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். அதாவது இயேசு கிறிஸ்துவினாலே தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக இருக்கிறோம். இன்னும் சொல்ல போனால் எபேசியர் 1:4 உலக தோற்றம் முன்னல், உலகம் தோற்றத்துக்கு முதல்ல, உலகம் உண்டாகிறதுக்கு இதையெல்லாம் நான் யோசிக்கும் பொழுது இந்த கற்பனைக்கு அப்பாற்பட்டதாக இருக்கும். உலகம் தோற்றத்துக்கு முதலே, உண்டாகிறதுக்கு முதலே தேவன் பிதாவானவர் என்னையும் உன்னையும் தன்னுடைய குமாரனுக்குள்ளே தெரிந்து கொண்டார். நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், ஸ்தோத்திரம். ஆனால் ஆண்டவர் இயேசு நம்மை தெரிந்திருக்கிறாரு, பிதாவானவர் நம்மை தெரிந்திருக்கிறார். ஆகவே தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளுக்கும் அல்லது தேவனால் இந்த உலகத்திலே பிரித்தெடுக்கப்பட்ட பிள்ளைகளுக்கும் இடையிலே வித்தியாசம் இருக்கணும், இருக்கணும். இதை ஏன் நான் அழுத்துறேன்னு பிற்பாடு உங்களுக்கு தெரிய வரும். தன்னை விளைக்கொள்ளுங்க. அதே போல தேவட ஊழியத்தை சேர்வர்களுக்கும் தேவட ஊழியத்துக்கு செய்யாமல் இருக்கவர்களுக்கும் இடையில கூட ஒரு வித்தியாசம் இருக்கத்தான் செய்யும். ஏனென்றால் நாம் படிக்கிற வேதத்தின்படி அல்லது நாம் விளக்கிக் கொண்ட வேத சத்தியத்தின்படி ஊழியக்காரர்கள் விசுவாசிகளுக்கு ஒரு மாதிரியாக இருக்க, அதாவது முன் ஒரு மாதிரி என்றால் ஒரு மாதிரி இல்லை, முன் மாதிரியாக இருக்க. இடைக்கு நாம முதலாவது அவர் ஆரம்பத்தை தொடங்கும் போது சொன்னாரே, சபை கூடி வர விட்டு விடாதபடி நாளானது எவ்வளவு சபையுமாக இருக்கிறதோ அவ்வளவு அதிகமாக ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்லுவோம். இந்த நாளானது சபையுமாக இருக்கின்ற அர்த்தம் இல்லை, இயேசு கிறிஸ்துவோட வருகையின் நாள் சபையுமாக இருக்கு. ஆகவே ரெண்டு காரியத்தை அங்கு சொல்ல பாரு, சபை கூடி வர்றதுல விட்டுறாது, அதே இடத்துல ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்லு. ஏனென்றால் உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிறவர்கள் உங்களுக்கு நெருக்கமானவர்கள் அல்லது உங்களோட அதிகமாக ஆழமாக அன்பாக பழகிறவர்கள் சத்தியத்துக்கு புறம்பாக நடக்கும் பொழுது, சாட்சி இல்லாமல் ஜீவிக்கும் பொழுது நீங்கள் அவர்களுக்கு புத்தி சொல்ல வேண்டியது உங்களுக்கும் ஒரு பொறுப்பு இருக்குது, கடமை இருக்கு. அதே போல ஊழியக்காலுக்கும் அந்த பொறுப்பு இருக்குது, கடமை இருக்கு. அல்லது போனால் அவரவர் தந்தன் வழியில நடக்க வேண்டி இருக்கும். வழிவிலகி போறது சிலருக்கு தெரியாது, பின்வாங்கி போறது சிலருக்கு தெரியாது. நான் உங்களுக்கு முந்தைய சொல்லியிருக்கிறேன், சிலருடைய பின்மார்க்கம் அவர்களுக்கு தெரியாது, மற்றவர்களுக்கு தெரியும். சிலருடைய பின்மார்க்கம் மற்றவர்களுக்கு தெரியாது, அவர்களுக்கு தெரியும். நான் சொல்றது கொஞ்சம் சிந்திங்க, யோசி. சிலருடைய பின்மார்க்கம், ஃபார் எக்ஸாம்பிள், நான் பின்வாங்கி போறது சிலத்துல எனக்கு தெரியாம இருக்கல, ஆனா என்னோட நெருங்கி இருக்கிறவர்களுக்கு அது தெரியும். பட் அவர்கள் எனக்கு புத்தி சொல்லும் பொழுது நான் சீரக்கூடாது, சிறக்க கூடாது. பின்மார்க்கம் அவர்களுக்கு தெரியும், மற்றவர்களுக்கு தெரியாது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப உங்களுக்கு முன்னுக்கு நான் நிற்கும் பொழுது பெரிய பரிசுத்தவான் போல இருக்கலாம், இட்ஸ் ஓகே, கேன் பி ஹேப்பன். ஆனா நான் வீட்டுல எப்படி இருக்கிறேன், வெளியில எப்படி இருக்கிறேன், அல்லது மார்க்கெட்டுக்கு போகும் பொழுதோ அல்லது வேற வீடுகளுக்கு போகும் நான் எப்படி இருக்கேன்னு சொல்லி நீங்க பாக்குறீங்களா இல்ல? பட் என்னுடைய பின்மார்க்கம் எனக்கு தெரியும். அதுபோல சிலருடைய பின்மார்க்கம் அவைகளுக்கு தெரியாது, மற்றவர்களுக்கு தெரியும். அவை இங்கே பின்வாங்கி போன ஆசாரியரை பார்த்து, ஆசாரியர் என்றா யாரு? இஷ்டவேலருக்குள்ள இருந்து பிரித்தெடுக்கப்பட்ட ஆரோனுடைய கோத்திரம். அதான் நான் சொன்னேன் வித்தியாசம், எல்லாரும் ஆசாரியராக முடியாது, அது பழகிற்பாட்டு உபதேசம். படி புதிய ஏற்பாட்டுக்கு வரும் பொழுது அது மாறுகிறது கிறிஸ்துவுக்குள்ள, இது உங்களுக்கு தெரியும். சோ இப்ப நாம காரியத்துக்கு வருவோம். இப்ப நாங்க நாம வாசித்த வசனத்தின் தாற்பரியம், நான் சொல்ல வருகிற காரியம் என்னவென்றால், குமாரன் தன் தகப்பனை கனம் பண்ணுகிறானே, வேலைக்காரன் தன் எஜமான கனம் பண்றானே, அப்படி சொல்லிட்டு ஆண்டவர் கேட்கிறாரு, நான் பிதாவானான் என் கடம் எங்க, நான் எஜமானானால் எனக்கு பயப்படுற பயம் எங்க. இந்த ரெண்டு கேள்வியையும் ஆண்டவர் தன் நாமத்தை அசட்டு பண்ணுகிற ஆசாரரை பார்த்து கேட்கிறேன். நான் இந்த வசனத்தை எனக்கு எடுத்து யோசித்து பார்க்கிறேன், ஆண்டவர் உண்மை நான் எங்க கனம் பண்ணாம விட்டுருக்கிறேன், என் வார்த்தைகளோ செயல்களோ ஊழியங்களோ எங்க கனம் பண்ணாம விட்டுருக்கிறேன், அல்லது நான் உமக்கு எங்கு பயப்படாமல் துணிகரமாக நடந்திருக்கிறேன், தகப்பனே பேச என்று நான் ஜெபிக்கிறது உண்டு, மண்டாடுறது. ஏன்னா சில நேரங்களில் நான் சில காரியங்களை சப நேரங்களில் உணர்றது உண்டு. அன்பான தேவோட பிள்ளைகளே, நான் சொல்ல வர காரியம் என்னவென்றால், செய்திக்குள்ளே நான் போக விரும்புகிறேன். கடந்த தடவை தாரி இயேசுக்கிட்ட உயிர்த்தெழுதை குறித்து பேச வேண்டி இருந்தபடியால் அதை குறித்து, அதற்கு முன்பாடு முன்பாக தேவ பயம் அவங்க என்பதை குறித்து நான் உங்களோட பேசினேன். இன்றைக்கு அதன் மறுபகுதியை பார்க்க விரும்புகிற ஆண்டவத்தில் ஆண்டோட ஜெம்மனை அதை குறித்து பேச விரும்ப இருந்தாகவே அந்த பகுதியை பேசி முடிக்கலாமல் நம்புறேன். இப்ப ஆண்டவர் என்ன கேட்கிறாரு, அத்தரை பார்த்து, நான் எஜமானால் எனக்கு பயப்படுற பயம் எங்க. இப்ப நம்முடைய வாழ்க்கையை நான் கொஞ்சம் சோதிச்சு பார்க்கறது நல்லது. கடந்த நாட்களில் சங்கீதம் வாசிச்சு கொண்டிருந்தேன், அங்க சொல்றாரு சாவிது, கர்த்தருடைய இமைகள் நம்முடைய இருதயத்தை சோதித்து பார்க்குதா. அடுத்த வசனம் சொல்றது, கவனிக்க, கர்த்தர் நீதிமான்களை சோதித்து அறிகிறாரா. எனக்கு அதை படிச்சது ஏதோ ஆற, நீதிமான்கள் தேவ பிள்ளைகள், நீங்கள் இயேசுடைய ரத்தத்தினால் கழுவப்பட்டிருக்க நீதிமான் தோத்தரப்பதற்காக ஆண்டவர், நீதிமான்கள் கர்த்தர் நீதிமான்களை சோதித்து அறிகிறாரா. அப்ப என்னையும் உன்னையும் தேவாதி தேவன் சோதித்து அறிகிறார் என்கின்ற சத்தியத்தை நாம் அறிய வேண்டும், உணர வேண்டும். நான் படுத்திருந்தாலும் உட்கார்ந்தாலும் நடந்தாலும் எங்கு போனாலும் எதை செய்தாலும் அவர் என்னை சோதித்து, நான் இப்ப உங்களுக்கு பிரசங்கம் பண்றேன், நான் என்ன ஆவியோடு என்ன நோக்கத்தோடு பேசுறேன் என்பதை அவர் அறிவார். அதுதான் தேவ பயம், அவசியம் 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 என்று சொல்வார். அருமையான தேவ ஜெரமே, தண்டா விளை கொள்ளுங்க, தண்டா விளை கொள்ளுங்க. தேவன் நமக்கு எஜமான ஆனால் நாம் அவருக்கு பயப்படுற பயம் இருக்கத்தான். இந்த உலகத்துல ஒரு உங்களோட பொஸ் எடுத்துக்கொள்ளுங்க, ஒரு கம்பெனியில நீங்க வேலை செஞ்சு எடுத்துக்கொள்ளுங்க, உங்க செபக்கு முன்னால அந்த கம்பெனிக்கு பொறுப்பா இருக்க முன்பாக நீங்க எப்படி நிற்பீங்க, அவருக்குரிய ஒரு கனம் இருக்குது, ஒரு ரெஸ்பெக்ட் இருக்குது. இது வாஸ்தவம் இல்லையா? வேலை சொல்றது எவனுக்கு பயப்படணுமோ அவனுக்கு பயப்படு, எவனுக்கு மதிப்பை கொடுக்கணும் அவனுக்கு மதிப்பை கொடு. ஆனா அங்கே நம்ம என்ன செய்யறோம் என்பது நம்மளோட மனசாட்சிக்கு தெரியும். பட் ஆண்டவர் இங்கு கேட்கிறாரு, நான் எஜமானால் எனக்கு பயப்படுற பயம் எங்க என்று யாரை பார்த்து கேட்கிறாரு, ஆசாரியரை பார்த்து. ஒரு வேளை இன்றைக்கு ஆண்டவர் நாம் ஒவ்வொருவரையும் தனிப்பட்ட விதத்துல பார்த்து இந்த கேள்வியை கேட்டா நாம என்ன பதில் சொல்லுவோம், நான் உனக்கு எஜமான ஆனால் எனக்கு பயப்படுற பயம் எங்கே என்று என்ன பார்த்து அவர் கேட்டா என் மனசாட்சியோடு நான் என்ன பதில் அவருக்கு சொல்லுவேன். அப்ப என் கடந்த நாள் கடந்த கால வாழ்க்கையை நான் கொஞ்சம் திரும்பி பார்ப்பேன், யோசிப்பேன், நான் எப்படி நடந்திருக்கேன், கடந்த வாரமோ கடந்த காலத்திலேயோ எப்படி நான் வாழ்ந்திருக்கிறேன், எப்படி ஜீவித்திருக்கேன், எப்படி கதைச்சிருக்கிறேன், எங்க போயிருக்கிறேன், என்ன செஞ்சிருக்கிறேன் என்பதை யோசித்துப்பார். நான் வார்த்தையிலான சொல்லலாம், கர்த்தாவை கனம் பண்ணுகிறேன், ஆண்டவரை உமக்கு பயப்படுது, எல்லாரும் அப்படி சொல்ல முடியும். ஆனா தேவனோ உண்மையை விரும்புகிறார். ஆகவேதான் 51 சங்கீதத்திலே தாவீது சொல்கிறாரு, உள்ளத்திலே உண்மை இருக்க விரும்புகிறேன். லிசன் டு மீ, உதட்டிலே அல்ல உள்ளத்திலே உண்மை இருக்க விரும்புகிறேன். கர்த்தாவே எங்களுடைய உள்ளத்திலே உண்மையை தாரும், சத்தியத்தின்படி வாழுகிற உத்தம வாழ்வை தேவன் நமக்கு கிருபையாக தந்தார். காலங்கள் போகுது, வருஷங்கள் கரையுது, நம்முடைய வாழ்விலே எந்த அளவுக்கு மாற்றம், மனம் திரும்புது. தேவனுடைய வசனத்தை கொண்டு இடத்துல திரும்புங்கள் என்றார் ஆண்டவர். ஆகவே நாம தேவனுடைய வார்த்தைகளை, தேவனுடைய வசனத்தை, கர்த்தருடைய வேதத்தை அதிகமாக நாம வாசித்து யோசித்து வாழ நம்முடைய வாழ்க்கையிலும் மாற்றத்தை கொண்டிருக்கும். எத்தனை பேர் நாம கர்த்தோட வேதத்தை ஒழுங்காக கருத்தாக வாசிக்கிறோம் என்று தெரியாது. உங்களுக்கு தெரியும், நீங்க எப்படி ஆண்டோட வேதத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கறீங்க, எப்படி வாசிக்கிறீங்க, எப்படி அதை யோசிக்கிறீங்கன்னு உங்க மனசாட்சி தெரியும். எல்லாத்துக்கும் மேல பார்த்துட்டே இருக்கிறாருமே கவனிங்க, சோ நான் எஜமானால் எனக்கு பயப்பட்டு பயம் எங்க. இப்படி சொல்லும் பொழுது சில காரியங்களை பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் இருந்து ஒரு சில காரியங்களை உங்களுக்கு சத்தியின்படி உங்களுடைய பண்ண விரும்புகிறேன். சித்தமான அதில் முடிந்த அளவுக்கு ஜெபம் பண்ணியிருக்கிறேன். கர்த்தாவே, சபையிலே உமக்கு பயப்பட்டு பயம் பெருகட்டப்பாண்டு. அது மாத்திரம் இல்லை, அடிக்கடி ஆண்டவர் ஜெபிக்க, ஆண்டவரே சபையில் இருக்கிற எல்லாட குற்றம் குறைகளை மன்னித்து தெய்வமே எங்கள் மத்தியிலே எழுந்தருளும் என்று மன்றாடு. ஏன்னா நம்ம கடந்த நாட்கள் எப்படியெல்லாம் வாழ்ந்துட்டு வந்து இங்க உட்கார்ந்துருக்கிறோம் நமக்கு தெரியாது. ஆனா தேவனுடைய சமூகம், தேவனுடைய பிரசன் நம்மத்துல வரணும், தேவ ஆவியோட நம்மத்தில அசைவாடணும். இசைக்கியா தன்னுடைய ஜபம் ஜனங்களுக்காக ஜபித்தாரு, பஸ்காவுக்காக கத்தர் அதை கேட்டாரு. அதை வச்சு நானும் ஜபிக்கிறது உண்டு. ஆண்டவரே, சபையில் இருக்கிற ஜனங்களுடைய குற்றம் குறைகளை மன்னித்து தெய்வமே எங்கள் மத்தியில எழுந்தெழுங்க பாட்டு ஜபிக்கிறது உண்டு மன்றார். அப்படி கத்தர் நம்மத்திலே வராவிட்டார், தேவ ஆவியோட நம்மத்தில் அசைவாடாவிட்டால் இது வெறும் கூட்டமும் கூச்சலுமா போயிடும். அவைதான் ஒவ்வொருவரும் நாம ஆலயத்துக்கு ஆண்டவரிடத்தில் வரும் பொழுது நம்மை நாம ஆராய்ந்து பார்க்கணும். தேவனுடைய பிரசன்னத்தை நான் அனுபவிக்கும், தேவனுடைய சமூகம் எங்கள் மத்தியில இறங்க ஏதாவது ஒரு விதத்துல நான் தடையா இருக்கிறேன். அவைதான் தேவாலயத்துக்கு போகும் பொழுது ஒரு நடையை காத்துக்கொள். சரி, இப்ப என்ன கவனிங்க, அருமையான தேவட பிள்ளைகளே, நான் எஜமானால் எனக்கு பயப்படுற பயம் எங்கிட்டான். இப்படி பார்க்கும் பொழுது பழைய ஏற்பாட்டில் புதிய ஏற்பாட்டில் இருக்கிற பக்தர்கள் தேவனுடைய மனுஷங்கள் எப்படி வாழ்ந்திருக்கார்கள், என்ன சொல்லியிருக்கார்கள், என்ன செய்திருக்கார்கள் கொஞ்சம் பார்க்கிறது தலைவர் நம்பர் என்று கூட தெரிவித்துக் கொள்ளுங்கள். யோபு புஸ்தகம் 23:15 நாம் சீக்கிரம் வாசிக்க எடுப்போம். யோபுவின் புஸ்தகம் 23:15 நாம் வாசிக்க.
ஆகையால் அவருக்கு முன்பாக கலங்குகிறேன், நான் சிந்திக்கிற போது அவருக்கு பயப்படுகிறேன்.
திரும்ப படிங்க.
ஆகையால் அவருக்கு முன்பாக கலங்குகிறேன், நான் சிந்திக்கிற போது அவருக்கு பயப்படுகிறேன்.
எடுத்துக்கொள்ளுங்க, போன தடவை யோபுவை குறித்து நான் சொல்லியிருந்தேன். அது முதல் வசனத்திலே அவன் என்ன உத்தமனு சன்மார்க்கன் தேவனுக்கு பயந்து பல்லாப்புக்கு விலகிற அவனை போல பூமியில் ஒருத்தரும் இல்லை என்று ஆண்டவரை குறித்து சாட்சியம் அறிவி. பிற கீழே பார்க்கும் பொழுது அவன் தன் பிள்ளைகள் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்திருப்பார்களோ என்கின்ற ஒரு தேவ பயத்த நிமித்தம் செய்தார்கள் என்று இல்ல, செய்திருப்பார்களோ என்று பயந்து தன் பிள்ளைகளுக்காக பழி செலுத்த ஒரு நல்ல தகப்பனாகவும் தேவ பயமுள்ளவனாகவும் இருந்தான்னு நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இன்னைக்கு யோபில் இருக்கிற அடுத்த ஒரு கட்டத்தை நாம பார்க்க போகிறோம். அதான் இப்ப வாசித்த பதினம் சொல்லுகிறது, நான் சிந்திக்கும் பொழுது அவருக்கு பயப்படுகிறேன். இந்த வசனத்தை கொஞ்சம் சிந்திங்க. ஏனென்றால், ஹலோ, நான் சொல்றதை கவனிங்க. இப்ப நான் தேவ பயத்தை குறித்து சபைக்கு பிரசங்கம் பண்றேன், நல்லா விளையாடுங்க. இப்ப யோபு என்ன சொல்றாரு, நான் சிந்திக்கும் பொழுது அவருக்கு பயப்படுகிறேன். வாய் ஏன் தேவனானவர் என் சிந்தனைகளையும் என் நினைவுகளையும் என் யோசனைகளையும் என் நோக்கங்களையும் ஆராய்ந்து அறிகிறார். அதான் அப்ப சொன்னேனே, கர்த்தர் நீதிமானை சோதித்து அறிகிறார். கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமா இருக்கிறது, அவருடைய செவிகள் அவருடைய கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கிறது. எட்டெல்லாம் சங்கீதத்திலும் வாசிங்க, பேதிலும் வாசிங்க. அருமையான தேவட்ட பிள்ளைகளை நன்றாக கவனிங்க, நன்றாக கவனிங்க. கர்த்தர் நீதிமானிகளை சோதித்து அறிகிறார். யோபு சொல்கிறாரு, நான் சிந்திக்கும் பொழுது உமக்கு பயப்படுகிறேன். இப்ப என்ன கவனிங்க, என்ன கவனிங்க, கவனிங்க. தேவனுக்கு பயப்படுற பயம் நம்முடைய இருதயத்திலே சிந்தனைகளில் இருந்து நினைவுகளில் இருந்து எண்ணங்களில் இருந்துதான் ஆரம்பமாகும். இந்த சத்தியத்தை நான் உங்களுக்கு இன்றைக்கு அறிவிக்கிறேன், கேட்க காதுள்ளவும் கேட்கிறேன். தேவ பயம், தேவனுக்கு பயப்படுற பயம் எப்படி உருவாகிறது, எங்க இருந்து ஆரம்பமாகும், அதான் கவனிங்க. ஏசாயா 66:1-2 தேவனுடைய வார்த்தைக்கு பயப்படுற பயம், தேவனுக்கு பயப்படுற பயம். அப்படியானால் நமக்கு தேவனுக்கு பயப்படுற பயம் தேவனுடைய வார்த்தையின் அடிப்படையில வரணுமே ஒழிய மனுஷ புத்தியின் அடிப்படையில், மற்றவர்கள் சொல்லுகிற கற்பனைகளின் அடிப்படையில், கதைகளின் அடிப்படையில், வேத வார்த்தைகளின் படி சத்தியத்தின்படி தேவனுக்கு பயப்படுற பயம் நமக்குள்ள வரணும். ஆகவே யோபு சொல்லுறாரு, நான் சிந்திக்கும் பொழுது பயப்படுறேன். ஆகவே உங்களுக்கு தெளிவாக, திட்டமும் தெளிவாக சொல்லுகிறேன், தேவ பயம் நம்முடைய இருதயத்தின் நினைவுகள் எண்ணங்கள் சிந்தனைகள் நோக்கங்களில் இருந்து உருவாகிறது அல்லது உண்டாகிறது. ஆகவே தான் நான் சொல்லுகிறேன், நம்முடைய இருதயத்தின் நினைவுகள் சிந்தனைகள் யோசனைகளை நோக்கங்களை அடிக்கடி அடிக்கடி சரிபார்த்துக் கொள்ளும். இங்கேதான் பிசாசும் இறக்கிறான், அங்கேதான் தேவனும் பேச முயற்சிக்கிறார். இப்ப நாம எதற்கு செவி கொடுக்கிறோம், அல்லது எது தேவன் பேசுகிறது, அல்லது எது பிசாசு பேசுகிறது என்கிறதை எப்படி பகுத்து வகுத்து நாம பார்க்கிறது? அது தேவனுடைய வசனத்தை, தேவனுடைய வார்த்தை அடிப்படையாக வைத்து அதை இலகுவாக நாம இனம் கண்டுகொள்ள முடியும். எனக்குள்ளே வருகிற சிந்தனைகள் கொஞ்சம் யோசித்து பாருங்க. இன்றைக்கு காலம் எடுத்துட்டால எழும்புறமே, இன்றைக்கு படுக்கைக்கு போகும் வரைக்கும் எத்தனை காரியங்கள், எவ்வளவு காரியங்கள், எண்ணங்கள், நினைவுகள், யோசனைகள், நோக்கங்கள், திட்டங்கள், ஆசைகள், அபிலாசைகள், எவ்வளவு நம்முடைய இருதயத்திலே அவ்வப்போது ஒரு கிணறுல நீர் சுரக்கிறது போல நம்முடைய இருதயத்திலே எவ்வளவு நினைவுகள், சிந்தனைகள், யோசனைகள், நோக்கங்கள் எவ்வளவு என்பதை யோசித்து பாருங்க. அவைகளிலே எவ்வளவு தேவனுக்கு முன்பாக நன்மை சமயமாக இருக்கிறது, அவைகளிலே எவ்வளவு தேவனுக்கு பிரியமில்லாமல் இருக்கிறது என்பதை அருமையான தேவட பிள்ளைகளே, கர்த்தர் நீதிமானிகளை சோதித்தறிகிறார். நான் சொல்ல வருகிற காரியம் என்னவென்றால், சத்தியம் என்னவென்றால், தேவனுக்கு பயப்படுற பயம் நம்முடைய இருதயத்தின் நினைவுகளிலிருந்து, எண்ணங்களிலிருந்து, யோசனைகளிலிருந்து ஆரம்பமாகும். ஆகவேதான் நீதிமொழிகள் 4:23 இப்படியாய் சொல்கிறது, எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதுல இருந்து ஜீவ ஊற்று புறப்படும். எல்லா காவலோடும் என் இருதயத்தை காத்துக்கொள்ள வேண்டியது இந்த பொறுப்பு. இங்க இன்னும் ஒரு காரியத்தை அட் பண்ண விரும்புகிறேன். என் இருதயத்தின் நினைவுகள், நாம் பார்க்கிற காரியங்களை வைத்து என் இருதயத்தின் நினைவுகள் மாறுபடும் அல்லது வேறுபடும், அல்லது நாம் வாசிக்கிற காரியங்களை வைத்து, நாம் படிக்கிற காரியங்களை வைத்து என் இருதயத்தின் நினைவுகள், எண்ணங்கள், யோசனைகள் மாறுபடும், அல்லது நாம் பார்க்கிற காட்சிகள், படங்கள், சினிமாக்கள், இவைகளை வைத்து நம்முடைய இருதயத்தின் நினைவுகள், எண்ணங்கள், யோசனைகள் மாறுபடும், வேறுபடும். ஆகவே எது எனக்கு பொருத்தமானது, ஒரு தேவனுடைய மனுஷன், ஒரு தேவனுடைய மனுஷி எது எனக்கு ஏற்றது? ஏனென்றால் நான் ஒரு தேவனுடைய மனுஷன், தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறேன், தேவ ஆவியானவர் எனக்குள்ள இருக்கிறார், தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறேன், தேவனாலே அழைக்கப்பட்டிருக்கிறேன், அபிஷேகம் பெற்றிருக்கிறேன், சோதரம். ஆகவே எனக்கு எது சரியானது, பொருத்தமானது, தகுதியானது என்பதை நான் தெரிந்து கொள்ள வேண்டியது என்னுடைய பொறுப்பு, என்னுடைய கடமை. ஒவ்வொருவருடைய பொறுப்பும் கடமையுமா? நான் ஏனுமைகளை சொல்றேன் சொன்னால், நன்றாக கவனிங்க. என்னுடைய இருதயம் தாறுமாறுமானவைகளை சிந்தித்து யோசித்து, என்னுடைய இருதயம் தவறானவைகளை சிந்தித்து தவறானவைகளை திட்டமிட்டு, என்னுடைய இருதயம் கூடாத காரியங்களை யோசித்து உள்ள தக்க வச்சிருக்குமாக இருந்தால், அவைகளை நான் செயல்படுத்துகிற நேரங்கள் வரும், அவைகளை வைத்து நான் பேசுகிற நேரங்கள் வரும், அது தேவனுக்கு முன்பாக பயப்படுற பயம் என்கிறதுக்கு அர்த்தமே இருக்காது. ஏற்றுக்கொள்ள மனதானா ஏற்றுக்கொள்ளுங்க, எல்லாரும் விட்டுரு. இவைகளை பேச நான் எவ்வளவு நேரம் மண்டாடுறது எனக்கு தான் தெரியும். அது தேவன அதிக ஜபித்து கொஞ்சமாக பேச விரும்புறேன். அன்பான தேவட பிள்ளைகளே, நன்றாய் கவனி. தேவ பயம், ஒரு தடவை நான் உங்களை சொல்லியிருந்தேன், பரிசுத்த வாழ்வுக்கு அடிப்படை தேவனுக்கு பயப்படுற பயம். தேவனுக்கு பயப்படுறவர்கள் பாவத்தை விட்டு விலகுவார்கள், பொல்லாப்பை விட்டு விலகுவார்கள். இதை குறித்து யோபை குறித்து ஆண்டவர் சொல்லும் பொழுது என்ன சொன்னாரு? உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிறவமான அவனை போல பூமியில ஒருத்தரும் இல்லை. அப்படியானா யோபு பொல்லாப்புக்கு, பாவத்துக்கு, பரிசுத்த குலைச்சைகளுக்கு, அசுத்தங்களுக்கு, அருவறுப்புகளுக்கு, ஆபாசங்களுக்கு, அலங்கோலமானவர்களுக்கு விலக்கி தன்னை காத்துக்கொள்வதற்கு அடிப்படை காணும் என அவனுக்குள்ள இருந்த தேவ பயம், தேவ பயம் என்பது வெளிப்படை அல்லது மலையா. அருமையான தேவன பிள்ளைகளே, நன்றாய் கவனிங்க, நன்றாய் கவனிங்க. தேவனுக்கு பயப்படுறவர்கள் இலக்குள்ள பாவம் செய்ய மாட்டார். ஆகவே யோபு சொல்கிறாரு, நான் சிந்திக்கும் பொழுது பயப்படுகிறேன். இன்னும் ஒன்று எல்லாருக்கும் நல்லா தெரியும், நாம் பேசுகிற வார்த்தைகளை மற்றவர்கள் கேட்க முடியும், நான் செய்கிற செயல்களை மற்றவர்கள் காண முடியும், நான் போகிற இடங்களை மற்றவர்கள் அறிய முடியும். ஆனால் நம்ம மனதில், நம்முடைய இருதயத்தில் இருக்கிற எண்ணங்கள், நோக்கங்கள், விருப்பங்கள், ஆசைகளை, திட்டங்களை எவராலும் அறிய முடியாது. இதை குறித்து நான் முந்தைய ஒரு தடவை சொல்லியிருக்கிறேன். இதற்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்றேன். அல்லது போனா நம்ம இருதயத்தில் இருக்கிற எண்ணங்கள், யோசனைகள், திட்டங்கள் எல்லாம் மற்றவர்கள் பார்க்கத்தக்க விதமாக ஒரு ஸ்கிரீன்ல அவைகள் எல்லாம் பார்க்கறீங்களே, பார்த்து பாடுறீங்களே. அது போல ஆண்டவர் ஒரு ஸ்கிரீனை வச்சுட்டு நம்ம நினைவுகள், எண்ணங்கள் எல்லாத்தையும் மற்றவர்கள் எல்லாம் பார்க்க முடியுமா? அதுல வந்தா எப்படி இருக்கு? பக்கத்துல இருக்கு, உங்களுக்கு கிட்ட இருப்பாரு, யோசித்து பாரு. ஆகவே
எல்லாத்தையும் உள்ளே வச்சுட்டார், உள்ளே வச்சுட்டார், உள்ளே ஆனா மற்றவர்களுக்கு தெரியாம இருக்கலாம், ஆனால் பார்க்கிறவர் பார்க்கிறாரு, பார்க்க வேண்டியவர் பார்க்கிறார்.
போன ஞாயிற்றுக்கிழமை நோவாடு வெள்ளத்தை குறித்து எதனால் அந்த வெள்ளம் ஏற்பட்டதுன்னு சொல்லி நான் பார்க்கிறேன்.
மனுஷோட இருதயத்தின் நினைவுகள் நித்தமும் பொல்லாதது என்று கர்த்தர் கண்டு பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதுக்காக மனஸ்தாப்பட்டார். அடுத்த வசனத்திலே நியாயத்திற்கு வெளிப்படுது. அப்படியான நோவா காலத்து வெள்ளத்திலே ஜனங்கள் அழிக்கப்பட்டதன் காரணம் என்ன? நோவா காலத்து வெள்ளத்துக்கு அடிப்படை காரணம் என்ன? மனுஷோட இருதயத்தின் நினைவுகள் நித்தமும் தேவனுக்கு முன்பாக பொல்லாதாக இருந்தது.
அருமையான தேவ ஜனமே, ரட்சிக்கப்பட்டிருக்க தேவன் பிள்ளைகளாகிய நாம், தேவ ஆவியை பெற்றிருக்கிற தேவன் பிள்ளைகளாகிய நாம், நம்முடைய இருதயத்தின் நினைவுகள் சிந்தனைகள் யோசனைகள் எண்ணங்களை அடிக்கடி அடிக்கடி யோசித்து பார்க்க வேண்டியது அவசியம்.
உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற நபர் அப்படிப்பட்டவர் இல்லைன்னா விட்டுருங்க. அது அவருக்கும் ஆண்டவருக்கும் ஒரு நாள் வரும். இன்றைக்கு வைத்து இன்றைக்கு இல்ல, இதையும் ஆண்டவர் உடனே கூட செய்யறது இல்லையே. நியாயத்தீர்ப்பு நாள் இருக்குது. The judgment day, he will stand before the judgment seat of Christ. Everybody who has seen here. என்ன உட்பட ஒரு நாள் வரும். இதை அடிக்கடி நான் சொல்லுவேன், நம்ம எல்லாருக்கும் ரட்சிக்கப்பட்டிருக்க தேவனுடைய பிள்ளைகள் எல்லாருக்கும் ஒரு நியாய தீர்ப்பு இருக்குது. ஆக்கின தீர்ப்பு இல்ல, அதுல இருந்து நாம் பாதுகாக்கப்பட்டிருக்கோம், பாதுகாக்கப்பட்டிருக்கோம், ஸ்தோத்திரம். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஒரு நியாய தீர்ப்பு இருக்குது, இருக்குது. ஆகவே தேவனுக்கு பயப்பட வேண்டியது அவசியம், அவசியம், அவசியமாக. தேவனுக்கு பயப்படாமல் நாம துணிகரமாக கதைக்கிற கதைகளோ நினைக்கிற நினைவுகளோ நடக்கிற நடத்தைகளோ,
பட் we believe in God. Yesuva devada kumaranaga viswasithu yetukondirukrom gnana sambandhathu oruvela parisudhan abhishekam pettirukrom stotra
nalladhu idella adipada alladhu arivari alladhu aaram idella valachiyin adayalam illa idella thodakkathin kaariyam agave arumana devada pilligale valachi vaalvu maattam manandirumbudal deva payam deva bhakti பரிசுத்தம் இவையெல்லாம் நம்முடைய இருதயத்தின் எண்ணங்கள் நினைவுகள் யோசனைகளில் இருந்து ஆரம்பமாக.
உனக்கு தெரியும் உண்ட இருதயத்தின் நினைவுகள் எப்படி இருக்கின்ற,
எனக்கு தெரியும் என்ற இருதயத்தின் நினைவுகள் எப்படி இருக்குன்னு சொல்லி. இப்ப நாம என்ன நினைக்கிறோம் தெரியுமா? அநேகர்
கூடாத வார்த்தைகளை பேசினா பாவம், கூடாதவைகளை செய்தா பாவம். அது யதார்த்தம் தெரியும். ஆனா உங்க உள்ள என்னத்தை நினைச்சாலும் அது பாவம் இல்லைன்னு நினைக்கிறோமோ என்னவோ. அதுதான் இயேசு வாய்க்குள்ள போறதொண்டும் மனுஷனை தீட்டுப்படுத்தாது, வாயிலிருந்து புறப்படுறத மனுஷன் தீட்டுப்படுத்தும்.
எப்படி எனில் மனுஷோட இருதயத்தில் இருந்து நம்பர் ஒன் பொல்லாத சிந்தனைகள் என்று பட்டியல முதலிடம் வாரதே பொல்லாத சிந்தனை. மனுஷனுக்குள்ள பொல்லாத சிந்தனை இருக்கும் பொழுது அவன் நல்லவனாக இருக்கிறது. அப்படி எனக்குள்ள பொல்லாத சிந்தனைகள் இருக்கும் பொழுது நான் தேவனுக்கு முன்பாக நல்ல மனுஷனாக இருக்கிறது எப்படி? 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 நல்ல மனுஷன நடைகள் கத்தரால உறுதிப்படுத்தப்படும் என்று வேதம் சொல்லுதே. ஆவிய நினைவுகளில் எண்ணங்கள் சிந்தனைகள் யோசனைகள் பொல்லாதாக இருந்தால் நான் எப்படி நல்லவனாக இருக்க முடியும் தேவனுக்கு முன்பாக? ஒருவேளை மனுஷனுக்கு முன்பாக நாம காட்டிக்கொள்ளலாம், உள்ள எல்லாத்தையும் வச்சுக்கொண்டு நல்ல போல கதைக்கலாம், நடிக்கலாம், போகலாம், வரலாம், இதெல்லாம் பெரிய காரியம் இல்லை. ஆனா தேவனுக்கு முன்பாக நடிக்க முடியுமோ? மாய்வாளம் பண்ண முடியுமோ? நாம யாருக்கு முன்பாக நிக்க போறோம்? தனித்தனி, அங்க கணவன் மனைவியும் இல்லை, பெற்றோர் பிள்ளைகள் ஒன்றும் இல்லை, ஒவ்வொருவரும் தனித்தனியா ஆண்டவருக்கு முன்பாக அவனவன் இந்த பூமியிலே செய்த நன்மைக்காவது தன் தீமைக்காவது தக்க பலனை அடைவோம் என்று நாம் எல்லோரும் கிறிஸ்துவ நியாயத்திற்கு முன்பாக நிற்க வேண்டும் என்று 2 கொரிந்தியர் 5:10 நாம் வாசிக்கிறோமே, உங்களுக்கு எல்லாம் தெரியுமே. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நான் திரும்ப திரும்ப சொல்ல வார்த்தேன் என்றால், இருதயத்து நினைவுகள் சிந்தனைகள் யோசனைகள் சீதூக்கிப்பார், யோசித்துப்பார். இந்த சத்தியத்தை நான் இன்றைக்கு உனக்கு தேவ சமூகத்தில் சொல்ல விரும்புகிறேன். ஏனென்றால் நீதிமொழியில வாசிக்கிறோம், மனுஷனுடைய இருதயத்தின் நினைவுகள் எப்படியோ அவனும் அப்படியே இருக்கிறான். நீங்க பொல்லாதவர்களாக இருக்க நலமானவர்களை எப்படி பேசுவீர்கள்? இருதயத்தை நிறைவினால் வாய் பேச மாட்டேன். ஆண்டவர் ஏன் சொன்னதெல்லாம் உங்களுக்கு தெரியுமே. நாங்கள் ஜஸ்ட் ஐ ரிமைன் என்ன கவனி. ஆகவே நான் சொல்ல வர காரியம் என்ன? யோபு சொல்றாரு, நான் சிந்திக்கும் பொழுது பயப்படுறேன். அந்த பழையற்பாட்டு பரிசுத்தவானுக்கு இந்த அறிவு இருந்திருக்கு. ஆகவேதான் தேவனுக்கு பயந்து வாழ்ந்திருக்கிறேன். ஆகவே கரங்களை உயர்த்தி சொல்லுவேன், கர்த்தருக்கு முன்பாக தேவனுக்கு பயப்பட விரும்புகிற மனுஷன் தன் இருதயத்தின் நினைவுகள், சிந்தனைகள், யோசனைகள், நோக்கங்கள், திட்டங்கள், ஆசைகள் இவைகள் தேவனுக்கு முன்பாக செம்மையாக இருக்கிறதோ என்பதை அவன் சிந்தித்து பார்ப்பான். மாறாக சத்துரு நமக்குள்ளே காரியங்களை விதைக்க முடியும், மட்டுமில்ல பிசாசு நமக்குள்ளே செயல்பட முடியும். அடுத்தபடி போனா பிசாசு நம்மையில ஜெயம் எடுக்க முடியும். எப்படி என்றால், நாம் அவனுக்கு இடம் கொடுக்கும் பொழுது அல்லாம நாம் பிசாசுக்கு இடம் கொடுக்காவிட்டால் தேவனுடைய உத்தரவு இல்லாமல் நமக்குள்ள அவன் செயல்படவே முடியவே முடியாது. இதை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புறேன். நான் என் வாழ்க்கையில பிசாசுக்கு இடம் கொடுக்காத வரையிலே சத்துரு என்ற வாழ்க்கையில எதுவும் செய்ய முடியாது. ஆண்டிடத்துல உத்தரவு பெற்று யோவிடத்தில் செய்தது போல உத்தரவு பெற்றது. ஆனா நான் இடம் கொடுத்தேனால் உள்ள வந்து மெய்வாம்பார் பிற காரியங்கள் கட்டுமேறி போ. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, யோபு சொல்றாரு, நான் சிந்திக்கும் பொழுது பயப்படுறேன். தயவு செய்து வருகிற நாட்களிலே எதிர்காலத்தில் வயது வந்தவர்களாலும் சரி, பாலிய பிள்ளைகளா இருந்தாலும் சரி, ரட்சிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தருடைய நாமத்தில் சத்தியத்தின்படி நான் சொல்லுகிற புத்திமதி என்னவென்றால், உங்கள் உள்ளத்தில் வருகிற சிந்தனைகள், உங்கள் இருதயத்தில் வருகிற எண்ணங்கள், நோக்கங்கள், திட்டங்கள் இவைகள் தேவனுக்கு முன்பாக செம்மையாக இருக்குதா? அது தேவோட வார்த்தையின்படி கொஞ்சம் அலசி பாருங்க, ஆராய்ந்து பாருங்க. அது சத்துரு விதைக்கிற காரியமாக இருந்தால் உடனே அதை அப்புறப்படுத்த பாருங்க. அதை மனதில் தேக்கி வைக்காது, அதை உள்ளத்துல தேக்கி வச்சு 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 வச்சு. பட் நாம் ஆண்டவரை விசுவாசிக்கிறோம், ஒருவேளை ஊழியம் செய்யலாம் அல்லது ஆராதிக்கலாம், சோதனம் பண்ணலாம், ஆனா அவைகள்லாம் நம்மளை உள்ளத்துல வச்சுக்கொண்டு அல்லது ஜபிக்கலாம், எல்லாம் செய்யலாம். அப்ப சங்கீதக்காரர் என்ன சொல்றாரு, என் இருதயத்தில் அக்கிரப சிந்தை கொண்டிருந்தா தேவன் என் ஜெபத்துக்கு பதில் கொடுக்க மாட்டேன். இதெல்லாம் நமக்கு தெரிந்த வசனம் இல்லையா? ஆனா எந்த அளவுக்கு நாம சத்தியத்தை நடைமுறைப்படுத்துறோம், எந்த அளவுக்கு வசனத்தை அபியாசப்படுத்துறோம், எந்த அளவுக்கு வாத்தியம்படி நாம் வாழுகிறோம், அதுதான் தேவன் அறிவார். ஆனா நாம் எல்லோரும் வளர வேண்டும் என்று தேவன் விரும்புற, நாம் எல்லோரும் மாற வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புற. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, மனதில் வச்சுக்கொள்ளுங்க, தேவ பயம் நம்முடைய இருதயத்தின் நினைவுகள், சிந்தனைகள், யோசனைகளில் இருந்து ஆரம்பமாக. ஆகவே எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள். அதற்காக நீ ஆண்டத்தில் ஊக்கமாக ஜெபம் பண்ணாடும். அடிக்கடி நான் ஆண்டவரை பார்த்து சொல்ற ஒரு வார்த்தை ஏவு கேட்டிருக்கிறேன், மாய்மாலும் பண்ண, ஆண்டவரே உம்மாலே அல்லாம என்னாலே ஒன்றும் செய்வேன். பதினைந்தாம் மதியத்தில் இயேசு இதை நமக்கு சொல்லி தந்தும் இருக்கிறேன். பக்தி உள்ள வாழ்வோ, பரிசுத்த வாழ்வோ, தேவனுக்கு பயப்படுற வாழ்வோ அல்லது பயனுள்ள வாழ்வோ எதுவாக இருந்தாலும் ஆண்டவர் இயேசு அல்ல, அவர் அல்லாமல் நம்மால தனியாக எதுவும் செய்யவே முடியும். அது வாழ்க்கையோ, ஊழியமோ, குடும்பமோ, சபையோ, வட்டவர் என்னத்தை என்னாலே அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய. அந்த வசனத்தை நாம உறுதியாக நாம பிடிச்சு கொள்ளணும். ஆண்டவரே, நீர் இப்படி சொல்லியிருக்கிறதால ஏற்றுக்கொள்றேன் என்று ஆண்டவரே, எனக்கு வசனம் தெரியுது, வார்த்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன், ஆனால் அதன்படி வாழ முடியல, தடுமாறுகிறேன். சத்தியத்தை நான் அறிகிறேன், நீ சொல்லி சத்தியத்தை அறிவுகள் சத்தியம் உங்களை விடுதலையாக்க முடியும். சத்தியத்தை அறிந்தும் எனக்குள்ள ஒரு விடுதலை இல்லையப்பா, என்னுடைய எனக்கு ஒரு வெற்றி இல்லையப்பா, பாவத்தின் மேலே விடுதலை இல்லை, வெற்றி இல்லை. ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க, உம்முடைய ஆவியினாலே என்னை பலப்படுத்துங்க. பலவான பலவீனனும் தன்னை பலவான் என்று சொல்வான் எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவரே நீர் என்னை பலப்படுத்துகிற கத்தர் அப்படின்னு சொல்லி கடந்த வாரம் நான் என்னென்ன கத்தருக்கு காத்திரு திடமனதாக இருந்து கர்த்தருக்கே காத்திரு, அவருடைய இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். திடமனதாக இருந்து கர்த்தருக்கே காத்திரு. அப்படியானால் நம்முடைய ஜெப நேரங்களில் நாம தேவ சமத்தில் ஆண்டவரே அவனுக்கு காத்திருக்கேப்பா, எனக்கு என்ன சொல்றேன், நான் எங்க திருந்தேன், எங்க மாறணும், நான் என்ன செய்யணும், எங்க போகணும், ஆண்டவரே போதி, உங்களுடைய வழிகள் எனக்கு போதி. இப்படி நாம ஆண்டு பார்த்து ஜெபித்து ஜெபித்து ஒப்பு கொடுத்து மன்றாட மன்றாடைக்குள்ள ஒரு காரியம் நமக்குள்ள சம்பவிக்குது. என்னவென்றால், தேவன் நம்மை, நம்முடைய இருதயத்தை அல்லது நம்முடைய உள்ளான மனுஷனை ஸ்திரப்படுத்துவார். அருமன் தேவனுடைய பிள்ளைகளை, நாம வாழுகிற உலகம் வந்து அவபக்தி உள்ள உலகம், எங்க பார்த்தாலும் பாவங்களும் பரிசுத்த குலைச்சல்களும். இன்றைக்கு நாடுகளில் நடக்கிற சம்பவங்களை பார்க்கும் பொழுது ஓரின சேர்க்கைகளும் சேம் செக்ஸ் எல்லாம் இன்றைக்கு சட்டமாக்கப்பட்டு தேசங்களே இன்றைக்கு அசுத்தங்களும் அருவறுப்புகளும் உலகத்திலே பெருகிக் கொண்டிருக்கிற மிக பொல்லாத ஒரு காலத்துக்குள்ளே நாம போய்கொண்டிருக்கிறோம். மறுபக்கத்தில் யுத்த காரியங்கள் உலகத்தை மூடிக்கொண்டிருக்கிறது. ஆகவே அருமான தேவனுடைய பிள்ளைகளை நன்றா விளையாடுங்க, நன்றா விளையாட, நான் வாழுகிற உலகம் ஒரு பொல்லாத உலகம், என்றார் இந்த உலகத்தின் அதிபதி பிசாஸ். ஆகவே அருமணந்தவிட்ட பிள்ளைகளே, இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே நாம கத்தருக்குள்ள பயத்தோடும் பக்தியோடும் பரிசுத்தத்தோடும் வாழ்வோம்னு சொன்னா, அவருடைய பலம் இல்லாம, ஆண்டவர் இயேசு இல்லாமல், அவருடைய திவ்ய பலம் இல்லாமல் வாழவே முடியாது. நான் உங்களுக்கு அன்பாய் சொல்லுற புத்திமதி என்னவென்றால், நான் சொல்லுகிற இந்த சத்தியங்களை கேட்டு தேவ சமூகத்தில் கொஞ்சம் அமர்ந்திருந்து, ஆண்டவரே என்னை சுத்தமாக்கும் அப்போது நான் சுத்தமாக, என்னை குணமாக்கும் அப்போது நான் குணமாவேன், என் பொல்லாத நினைவுகள் ஆண்டவர் என் துட்குணங்களுக்கு நீக்கி என்னை குணமாக்கும் என்று நாம ஆண்டவருடைய சமூகத்தில் அமர்ந்திருந்து ஒப்பு கொடுத்து ஜபிக்க 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 ஜபித்துக் கொண்டு வர நாட்கள் போக போக நமக்குள்ள ஜீவனால் ஏற்படுற மாற்றங்களை மனம் திரும்புதலை நாம் உணர முடியும், அறிய முடியும். அவரால் அல்லாமல் நம்மால் சுயமாக ஒன்றுமே செய்ய முடியாது. ஆகவே நான் சொல்லுவேன், அருமான தேவட பிள்ளைகளே, தேவ சமூகத்திலிருந்து மண்டாடு. ஆண்டவரே, என் இருதயத்தின் நினைவுகளை நீர் ஒருவர் மாத்திரம்தான் அறிவீர். தெய்வமே, என்னை சந்தியும், என்னை மாற்றும், உமக்கு பயப்படுற பயம் என் இருதயத்திலிருந்து ஆரம்பமாக, என் சுபாவங்கள் மாறட்டப்பா, என் பிறவி குணங்கள் மாறட்டப்பா, என்னை மாற்றுங்க என்று தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து நாம் ஜபிப்போம் 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 என்றாடும். ரைட், இப்ப அடுத்த முக்கியமான ஒரு காரியத்துக்குள்ள போறோம். என்னோட கூட தெரிவு கொள்ளுங்கள், அப்போஸ்தல நடவடிக்கைகள் சீக்கிரம் வாருங்க, 10:1.
இத்தாலிய பட்டாளம் எனப்பட்ட பட்டாளத்திலே 100 அதிபதியாகிய கொர்னேலியு என்னும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் சிசரியா பட்டணத்திலே இருந்தான். அவன் தேவ பக்தி உள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாயிருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜபம் பண்ணி கொண்டிருந்தான்.
இங்கே கொர்னேலியு என்கின்ற ஒரு ரோம 100 அதிபதி கொஞ்சம் கவனிங்க. கொர்னேலியு, I like that person. You know why? கவனி, இவனை குறித்து வேதம் கொடுக்கிற குறிப்பு என்ன தெரியுமா? அவன் தேவ பக்தியுள்ளவன், தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவன். அடுத்து என்னங்க? தேவ பக்தி உள்ளவனும் தேவனுக்கு பயந்தவனும் மிகுந்த தர்மங்களை செய்கிறவனும் ஜெபம். 4 முக்கியமான காரியங்கள் இந்த கொன்னையில் காணப்படுது. ஹலோ, ஹலோ, கவனிங்க. தேவ பக்தி உள்ளவன், தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவன், தருமங்களை மிகுதியாக செய்கிறவன், எப்பொழுதும் ஜெபம் பண்றவன் சொல்லி கொன்னொழுவை குறித்து இந்த 4 முக்கியமான காரியங்களை வேத நமக்கு குறிப்பு. ஆனா ஒரு ஆச்சரியம் என்ன தெரியுமோ, கொன்னொழி இன்னும் ரட்சிக்கப்படவில்லை. ஏன்னா அவனுக்கு இயேசு தெரியாது. எனக்கு ஆச்சரியம், ரட்சிக்கப்படாத ஒரு மனுஷன், அவன் ஜூதன் இல்லை, அவன் ஒரு புறவினத்தான், அவன் அது மாத்திரமே அவன் 100 அதிபதி, அவனுக்கு அதிகாரம் இருந்திருக்குது, அவனுக்கு 100 ரோம போர்ச்சேவர்கள் இருந்திருக்காரு. ஒரு ரோம போர்ச்சேவகன் 100 அதிபதியுடைய மைண்ட் எப்படி இருக்கு தெரியுமோ, அவனுக்கு எப்படி யுத்த காரியங்களை குறித்து அப்படியான ஒரு 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 வைலன் எண்ணங்கள் அவனுக்குள்ள அப்படிப்பட்டவங்களுக்கு இருக்கிறதுக்கு இடம் இருக்கு. ஏனென்றால் யுத்தத்தில் இருக்கிறவங்களுக்கு இறக்க வீரக்கம் இருக்கின்றதை நாம் நினைச்சு பார்க்கல. ஏன்னா அவங்க கொல்றதும் அழிக்கிறதும் அப்படியான ஒரு 100 அதிபதி, இவனை குறித்து வேதம் கொடுக்கிற தகவல் நம்மளை மரண வைக்கும், ஆச்சரியப்பட வைக்கும். சோ தேவ பக்தி உள்ளவன், சரி அதை விட்டுருமே. அடுத்த விஷயம் என்ன சொல்ல தெரியுமோ, தன் வீட்டா அதான் ரட்சிக்கப்படாத கொன்னலியை குறித்து வேதம் தருகிற குறிப்பு என்ன தெரியுமோ, தான் மாத்திரமல்ல, லிசன் டு மீ ப்ளீஸ், தான் மாத்திரமல்ல, தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனாக இருக்கிற. இதை குறித்து நான் அதிகமாக யோசித்தேன், கூட பேச விரும்புறேன். அருமையான தேவட பிள்ளைகளே, நான் தேவனுக்கு பயப்படுறேன்னு சொல்லி வச்சுக்கொள்ளுங்களேன். சரி, படி என் குடும்பத்தை நான் எந்த அளவுக்கு வச்சிருக்கேன் என்பது அடுத்த கார். படி கொன்னெலியும் தான் மாத்திரம் இல்ல, தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனாக இருந்திருக்கிறார். ஒவ்வொரு குடும்ப தலைவனும் அல்லது தாயும் கற்றுக்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான சத்தியம் இங்கே இருக்கு. As for me and my household, we will serve the Lord. யோசுவா என்ன சொல்லுவாரு? நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரை சேவிப்போம். நான் என்று சொல்லல, நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையை சேவிப்போம். நீங்கள் யாரை சேவிப்பேன் சேலஞ்ச் பண்ற தன்னுடைய கடைசி காலத்தில். ரைட், நோவா எடுத்துக்கொள்ளுங்க. நோவா உலகத்துக்கு பிரசங்கம் பண்ணினார். சரி, ஒருவர் ரட்சிக்கப்படல தான், விட்டுருமே. அவன் கத்த சொன்னதை செஞ்சான், நீதியை பிரசங்கம் பண்ணினான், ஆண்டோட வருகை குறித்தும் பிரசங்கம் பண்ணியிருக்கிறான், கத்தர் தனக்கு சொன்ன ஊழியத்தை நிறைவேற்றி இருக்கிறார். மற்றவர்களை ரட்சிப்புக்குள்ள நடத்தாவிட்டாலும் தன் குடும்பத்தை கத்தருக்குள்ள காத்துக் கொள்கிற கிருபை அவனுக்குள் இருந்து. நான் யோசித்து பார்த்தேன், நோவாவின் காலம் எப்படி இருந்திருக்குது, பூமியெல்லாம் தேவனுக்கு முன்பாக சீர்கட்டதாக இருந்திருக்குது. அப்படித்தான் வேதம் சொல்லு. இந்த சூழ்நிலையிலே, இப்படிப்பட்ட நிலைமையிலே நோவா தன் பிள்ளைகளை, தன் குடும்பத்தை கர்த்தருக்குள்ள நடத்துறதுக்கு அவன் எவ்வளவு பிரயாசப்பட்டிருப்பார் என்பதை யோசித்துப்பார். இன்னைக்கு நமக்கு சபை இருக்குது, சமூகம் இருக்குது, எத்தனையோ எத்தனையோ கூட்டங்களும் கான்ஃபரன்ஸ்களும் செமினார்களும் எங்கெல்லாமோ எத்தனை நட, ஆனா நோவாக்கு அப்படியான ஒரு வாய்ப்பு கிடையாது. இன்னைக்கு நமக்கு இருக்கிற முழு வேதம் இல்லை, அவனுக்கு இந்த அளவு வேத அறிவும் இருக்கல, ஆனா தேவனை சரியாக அறிந்திருந்தான். ஆகவே உலகம் முழுவதும் அவபக்திக்குள்ள இருக்கும் பொழுது, உலகம் முழுவதும் தேவனுக்கு விரோதமாக புரண்டு கொண்டு இருக்கும் பொழுது, இவன் தனியொரு மனுஷனாக தன் பிள்ளைகளையும் மனைவியையும் கர்த்தருக்குள்ளே நடத்துறதுக்கு எவ்வளவு பிரயாசப்பட்டிருப்பான், எவ்வளவு புத்தி சொல்லியிருப்பான் என்பதை நான் யோசித்து பார்த்தேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கு நாம வாழுகிற உலகம் அப்படித்தான் இருக்கு. எங்கு பார்த்தாலும் பாவங்களும் பரிசுத்த கூடாது, தலைவரி தாடு. இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே நாம் நம்முடைய குடும்பத்தை, மனைவி பிள்ளைகள் கர்த்தருக்குள்ளே தேவ பயத்தோடு நடத்தபடிய பொறுப்பு நமக்குள்ளே இருக்க வேண்டும் என்று சத்தியத்தின்படி நான் உங்களை சொல்றேன். ஒன்னு நீங்க மறந்துடக்கூடாது. என்ன தெரியுமோ, நரகம் என்றது நம்முடைய கற்பனைக்கு அப்பாற்பட்ட ஒரு பயங்கரமான இடம். உங்களுக்கு தெரியுமா, இயேசு பரலோகத்தை குறித்து பேசியிருக்கிறது பார்க்க நரகத்தை குறித்துதான் அதிகமாக பேசியிருக்கிறார். அங்கே அவருக்கு புழு சாகாது என்று சொல்லி ஆண்டவர் சொல்றார், அக்னி அவியாது என்று ஆண்டவர் சொல்றார். நரகம் ஒரு கொடிய இடம். எனக்கு இன்னும் 5 சகோதரர் இருக்கிறார்கள், அவர்களும் இந்த வேதனை உள்ள இடத்துக்கு வராதபடி அனுப்பும் லாசருவேன் சொல்லி பாதாளத்தில் கிடந்து அவன் வேதனைப்படும் பொழுது அசுரிவன் சொன்னதை நாம் அறிவோமே. அப்பதான் அவனுக்கு சகோதர உணர்வு, பாசம் வருது, நேசம் வருது. என்ன சொன்னா, இந்த வேதனை உள்ள இடத்துக்கு அவர்களும் வந்துடக்கூடாது. ஆகவே லாசரு அனுப்பிச்சு. அருமையான தேவட பிள்ளைகளே, இது காலம், இது நேரம், இப்பொழுதே நாம் நம்முடைய குடும்ப அங்கத்தவர்களை, குடும்பத்தில் இருக்கிறவர்களை தேவ பயத்துக்குள்ளே நடத்தி பக்தியாக வாழ வேண்டிய காலமும் நேரம் இது. இந்த காலகட்டத்திலே தாய் தகப்பன் நாம கண்சாடியாக இருப்போமாக இருந்தால் பின்னுக்கு அதனால ஏற்படுகிற விளைவுகளை குறித்து வேதனைப்பட்டு கலங்க வேண்டி வரும், கண்ணீர் பட வேண்டும் என்று கர்த்தருடைய சமூகத்தில் இன்று நான் சொல்லுவேன். நம்ம பிள்ளைகள் நரகத்துக்கு போகிறதை யாராவது நம்ம கற்பனை பண்ணி பார்க்க முடியுமா? யோசித்து பாருங்க. அன்பாக, ஆசையாக, பாசமாக பெற்றெடுத்து வளர்த்து படிக்க வைத்து நடத்தி நாளைக்கு அந்த பிள்ளைகள், அது மாத்திரம் இல்லை, என்ன கவனிங்க, நான் ஆண்டவரிடத்துல ஜெபிக்கிறது என்ன தெரியுமா, ஆண்டவரே கர்த்தர் கேட்டிருக்கிறேன், நான் இல்லாத காலத்திலும் என் பிள்ளைகள் உண்மை விட்டு விலகிடக்கூடாது, உமக்குள்ள வாழ வேண்டி எப்பயோ ஆண்டவரிடத்துல நான் ஜெபிக்க ஆரம்பித்தேன். இல்லாத காலத்தில் நீங்க எவ்வளவு காலத்துக்கு இருக்க போறீங்க உலகத்துல? ஹலோ, தாய் தகப்பனை பார்த்து டைரக்டா கேட்கிறேன், நீங்க எவ்வளவு காலத்துக்கு இந்த பூமியில இருக்க போறீங்க? உங்களுக்கு பிற்பாடு இந்த சந்ததி, உங்க பிள்ளைகள், உங்களுடைய சந்ததி இந்த உலகத்துல எப்படி இருக்க போறாங்கன்னு உங்களுக்கு தெரியுமோ? நீங்க இருக்கும் வரைக்கும் ஒரு காக்கலாம், கதைக்கலாம், செபிக்கலாம். நீங்க இல்லாத காலத்துல இந்த பிள்ளைகள் எந்த காலம் என்ன? இன்னைக்கு நாம இருக்கிற சுற்றுச்சூழலை யோசித்து பாருங்க, எப்படி இருக்குது. நாளைக்கு நீங்க இல்லாத காலத்துல இந்த பிள்ளைகள் அவர்களால உலகத்தால கவரப்பட்டு அவர்கள் பின்வாங்கி போனால் எப்படி இருக்கும் யோசித்து பாருங்க. முடிவு என்ன? முடிவு என்ன? நித்தியம் எங்கே என்ற சத்தியத்தை நாம் எல்லாரும் உணரும். இவைகளை நினைக்கும் பொழுது நமக்குள்ள ஒரு தேவ பயம் வரணும். யோசித்து பாருங்க, எத்தனை பெற்றோர் நீங்க ஜெபிக்கிறீங்க? நாங்கள் இல்லாத காலத்திலும் கர்த்தாவே எங்கள் பிள்ளைகள் உண்மை சேமிக்க வேண்டும், உம்மோடு வாழ வேண்டும், சத்தியத்தை கூட எத்தனை பேர் நீங்க ஜெபிக்க? இதெல்லாம் நாம யோசிக்கிறது. ஒருவேளை பிள்ளைகளுக்கு நாம பணத்தை சேர்க்கலாம், பொருளை சேர்க்கலாம், வீடை வாங்கலாம், கட்டத்தை வாங்கலாம், குறித்து தவறுன்னு சொல்லவும் வரல, அது இட்டு சாப்பிட்டையும் தேவ எல்லாத்தையும். ஆனா கர்த்தருக்குள்ள பிள்ளைகளை நாம எப்படி வளர்க்கிறோம், அவர்களை தேவ பயத்துல, தேவ பக்தியில இந்த அளவுக்கு வளர்க்கிறோம் என்கிறது ஒவ்வொரு தாய் தப்போட ரெஸ்பான்சிபிலிட்டி. வி கேன் கம்ப்ரமைஸ் இட். கண்சாடியாக இருக்கக்கூடாது என்று கண்டிப்பாக சொல்ல விரும்புகிறேன். கர்த்தருக்கு பயப்படுறதால மனுஷர்கள் தீமையை விட்டு விலகுவார்கள். தீமை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படுற பயம், பாவத்தை வெறுக்கிறது, பாவத்தை விட்டு விலகிறது. அவர் தேவனுக்கு பயப்பட்டு சொல்லி பாவங்களை நாம் சிக்கிக் கொண்டிருப்போமாக இருந்தார். அது தேவ பயம் சொல்றது இல்லை. இப்படி இதுல இன்னொரு காரியத்தை நான் சொல்லுவேன், இங்கதான் நமக்கு மாமிசத்தோட போராட்டம் இருக்கு. நாம மாமிசம் விரும்புறபடி வாழ போறோமா, அல்லது தேவன் விரும்புறபடி வாழ போறோமா? என்று சாப்பிட்டு தேவ பயம், தேவ மத்தியில நம் மத்தியில இருக்கிறாரு. நம்முடைய வாழ்க்கையெல்லாம் அவர் ஆராய்ந்து அறிவாரு. எவரையும் அவர் தள்ளி விடுறதல்ல, நாம மனம் திரும்பி குடப்பட ஆண்டவர் விரும்புறார். தயவு செய்து தேவ பயத்தோடு வாழ்றதுக்கு நம்ம ஒப்பு கொடுப்போம். நம்ம பிள்ளைகளும் உங்கள் சந்ததி அன்பாய் ஆசையாய் அருமையாய் பெருமையா பெற்றெடுத்து வளர்த்து வளர்க்கிற உங்களுடைய பிள்ளைகள் தயவு செய்து தேவ பயத்தோடு வாழ்ந்து உங்களுடைய காலத்துக்கு பிற்பாடும் அவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கணும் சொல்லி இப்பொழுதே உங்கள் பிள்ளைகளுக்காக ஒப்பு கொடுத்து தயவு செய்து ஒவ்வொரு தாயும் தகப்பனும் ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க, மன்றாடுங்க, கத்தரை நம்புங்க, கத்தோட வசனங்களை சொல்லிக் கொடுங்க, கொஞ்சம் கவனம் எடுங்க என்று சொல்லி தயவு செய்து தயவு செய்து அன்போடு நான் உங்களை சொல்லிக் கொடுக்குறேன். பெற்றோருக்கு அழுத்த திருத்தமாக இதை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் எழுதிப்போம். ஜெபப்படும் தண்டி ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஐயா, நன்றி தகப்பனே ஸ்தோத்திரம். எங்கள் ஆண்டவரே, அனைத்தையும் ஆராய்ந்து அறிந்திருக்கிற கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய கண்கள் நீதிமான்களை சோதித்து அறிகிறது என்று எழுதப்பட்டிருக்கிறது. உம்முடைய வசனத்துக்கு நடுங்கிறவர்களாக எங்களை மாற்றுங்கப்பா, எங்களை மாற்றுங்க, எங்களை மாற்றுங்கப்பா, எங்களை மாற்றுங்கன்னு நாங்கள் மன்றாடுகிறோம், விண்ணப்பம் பண்ணுகிறோம், வேண்டுதல் செய்கிறோம். அப்பா தெய்வமே, சபையிலே ஆண்டவரே உமக்கு பயப்படுற பயம் ஒவ்வொருவருக்குள்ளும் ஆண்டவரே நீ ரட்சித்து சபையிலே சேர்த்துக் கொண்ட ஒவ்வொருவருக்குள்ளே எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளே எனக்குள்ளே ஒவ்வொருவருக்குள்ளே ஆண்டவரே உமக்கு பயப்படுற பயமப்பா பெருகட்டப்பா, பெருகட்டப்பா, வளரட்டப்பா, பெருகட்டப்பா, வளரட்டும் என்று மன்றாடுகிறோம் அப்பா, மன்றாடுகிறோம் அப்பா, மன்றாடுகிறோம். தண்டி தகப்பனே சோதரம் ஐயா, கரங்களே ஆண்டவரே சோதரம் போடுவோமா? கத்தாபை நீ நல்லவன் என்று சொல்லி தேவமே நீ நல்லவன் சொல்லுங்கப்பா. இதயம் மகிழ்ந்திட வாழ்ந்திட வேண்டும், இதயம் மகிழ்ந்திட வாழ்ந்திட வேண்டும், சித்தம் செய்து நான் மடிந்திட வேண்டும், சித்தம் செய்து நான் மடிந்திட வேண்டும். ஒரு வாழ்வு கிருபயாரும்